நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நாங்கள் இன்றைய சத்சங்கத்தினை விநாயகர் அகவலின் தொடர்ச்சியாக செய்யவிருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த விநாயகர் அகவலை தொடர்ந்தும் பாடலுக்குரிய பொருளை பார்க்காமல் அடுத்த வகுப்பு வரையும் அது ஒத்தி போடப்பட்டுள்ளது. மற்றைய விடயங்கள் விநாயகர் அவர்கள் அகவலை பற்றிய மற்றைய விடயங்களை மீண்டும் பார்ப்போம். அது முக்கியமான விடயம். அதை தொடர்வதற்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய பழைய வாழ்க்கையில் எங்களுடைய நாட்டில் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாரை வணங்குவோம். பிள்ளையார் சிலை வைத்து வணங்குவது மிகவும் அரிது. நாங்கள் பொங்கல் செய்தாலும் சரி அல்லது வேறு எந்த விடயங்கள் செய்தாலும் சரி, அது நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம் கூடாத நிகழ்வாகவும் இருக்கலாம், பிள்ளையாரை முன்வைத்தே செய்வது வழக்கம் எங்களுடைய முறைப்படி. அந்த பிள்ளையாரை நாங்கள் சாணியில் பிடித்து வைப்போம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் சாணியில் கூம்பாக ஒரு உருவத்தை வைத்து அதற்கு மேலே சாணி அந்த கூரில் ஒரு அருகம்புல்லை குத்தி அதை பிள்ளையாராக நாங்கள் வழிபடுவோம். அப்படி சில ஆக்கள் சாணியிலும் வைப்பார்கள், சில ஆக்கள் அதை மஞ்சளில் பிடித்தும் வைப்பார்கள். ரெண்டு முறை வழக்கங்களும் எங்களுடைய ஊரில் இருந்திருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த வழக்கம் என்னவென்றால், நாங்கள் பிள்ளையாரை அவருடைய உருவப்படி நாங்கள் அதை சிலை வடித்து அதை வைத்து பூசிக்காது, அவரை இந்த சாணியிலும் இந்த மஞ்சளிலும் அந்த இறையை நாங்கள் அந்த இரண்டு கூம்புகளிலும் உள்ளடக்கி எங்களுடைய கைகளினாலேயே அந்த இறைவனை அந்த வடிவத்திற்குள் கொண்டு வந்து அவருக்கு அருகம்புல்லும் சாற்றி சில இடங்களில் அவருக்கு வெள்ளெருக்கு பூவும் வைப்பார்கள். எங்களுடைய ஊரில் வெள்ளெருக்கு பூவும் அருகம்புல்லும் விநாயகருக்கு உகந்தது. இந்த வெள்ளெருக்கு பூ என்பது கூடுதலாக காடுகளில் வளரும், மயானங்களில் வளரும். இந்த ரெண்டும் விநாயகருக்கு விருப்பமான பூக்கள், வெள்ளருக்கு பூவும் அருகம் பூவும். இதை வைத்து உருவமற்ற அந்த விநாயகனை உருவ நிலைக்கு அந்த இரண்டு கைப்பிடியிலும் கொண்டு வந்து அதை எங்களுடைய அந்த நிகழ்வில் ஒரு வாழை இலையில் வைத்து அதை விநாயகர் என்று மனதால் உணர்ந்து வழிபடுவோம். ஆகவே அப்படியான விநாயகர் அருளிய விநாயக அகவல் எங்களுடைய கிரியா யோகத்திற்கு மிகவும் முதுகெலும்பாக இருக்கும் ஒரு நூல் என்பது உங்களுக்கு தெரிய வரும். கிரியா யோகத்தில் எல்லா விடயங்களும் கிரியா பாபாஜி சைவ சித்தாந்தத்தில் இருந்து எங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றார். அதேபோல் இந்த விநாயக அகவலும் அவ்வப்பிராட்டியால் சைவ சித்தாந்தத்தில் இருந்தும் எடுத்து அதை விநாயகர் அகவலாக குண்டலினி யோகத்திற்கு முதுகெலும்பான ஒரு நூலாக சாஸ்திர நூலாகவும் அதை பக்தி நிலையில் வழிபடக்கூடிய ஒரு பாட்டு நூலாகவும் சோஸ்திர நூலாகவும் எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் நேற்றும் பார்த்தோம், இன்றும் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஆகவே இந்த விநாயகருக்கு கொடுக்கப்படும் இந்த அருகம்புல்லு ஒரு அபூர்வமான மருத்துவம் கொண்ட ஒரு அருகம்புல்லு. அது பலருக்கு தெரியும் நிச்சயமாக, அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் எங்களுடைய சாதகர்கள் பலரும் அந்த அருகம்புல்லுவின் மகிமையை அறிந்திருக்கின்றார்கள். நான் அது கூடுதலாக செல்லவில்லை. அருகம்புல்லு ஒரு மருந்துக்குரிய ஒரு புல்லு என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றீர்கள். அவ்வளவும் தெரிந்தால் இப்போது போதும். இதை நாங்கள் எங்களுடைய யோகத்துடன் பார்க்கும்போது, எங்களுடைய யோகத்தில் நாங்கள் முப்புரி நூலாக இந்த விநாயகர் அகவலில் சொல்லப்பட்டிருக்கும் இடக்கலை, பின்கலை, சுடுமுனை என்ற எங்களுடைய மூச்சுக்காற்று மிகவும் பலமாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மூச்சுக்காற்றுக்களால் எங்களுடைய உடலுக்கு வரும் வருத்தங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மூன்றும் நீராகவும் குளிராகவும் சூடாகவும் அக்கினியாகவும் செயல்படுகின்றது. இந்த குளிராக செயல்படுவதால் இடக்கலை குளிராக செயல்படுகின்றது, சந்திரனுக்கு ஒத்தது, சந்திரகலையானது என்று படித்திருக்கின்றோம். பின்கலை சூடானது, சூரியனுக்கு ஒப்பானது, சூரியகலை என்று படித்திருக்கின்றோம். சுழுமுனை ரெண்டுக்கு இடையில் இருக்கும் சமனான நிலை என்று படித்திருக்கின்றோம். அது அக்கினி கலையாக படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த முக்கலைகள் குளிர்கலை, அதாவது சந்திரகலை, சூரியகலை, அக்கினிக்கலை என்ற இந்த மூன்று கலைகளும் தான் எங்களுடைய இடக்கலை, சுழுமுனை, பின்கலை என்ற மூன்று முக்கிய நாடிகளாகும். இந்த நாடிகளில் இடக்கலைக்கு இடக்கலையாக சொல்லப்படும் சந்திரகலையால் எங்களுடைய உடலுக்கு வரும் வருத்தம் வாதம் என்று சொல்லுகின்றோம், நீர் கூடிய வருத்தம். இந்த வருத்தம் இருப்பவர்களுடைய உடலை பார்த்தால் அவர்களுக்கு பரு உடல் இருக்கும் என்பது கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது பரு உடல் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய உடலின் நிலை வாதத்துக்குரிய நிலை, நீருக்குரிய நிலை, சந்திரகலையான நிலை என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் அடுத்த மறுபக்கமாக பார்க்க போனால் சூரியகலையால் வரும் நோய் கபம் என்று சொல்லப்படுகின்றது. அது அவர்களுடைய உடலின் சூட்டுத்தன்மையால் அந்த உடலில் வரும் நோய்களாக யோகத்தில் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த நடுநிலையில் இருக்கும்போது, அந்த அக்னி நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு வரும் நோயை பித்தம் என்று சொல்லுகின்றோம். இதில் இந்த விநாயக அகவலில் தரப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், இந்த குளிரான நிலையில் உங்களுக்கு உடலில் வரும் வாதம் என்ற நோய்க்கு மருந்தாக துளசி இலையை சொல்லுகின்றார்கள். யோகத்தில் துளசி இலையை பாவித்து அந்த வாதத்தில் இருப்பவர்கள் நிவாரணம் பெறலாம் என்று. அதேபோல் இந்த நீங்கள் பித்தம் என்று சொல்லும் நிலைக்கு வருவீர்களாக இருந்தால் அவர்களுக்கு வில்வமிலை, சிவனுக்கு சாத்தும் வில்வமிலை மருந்தாக யோகத்தில் பரிந்துரைக்கப்படுகின்றது, பித்த நிலையில் இருக்கும் உடல்களை கொண்டவருக்கு. அதே நேரம் அக்கினிகளையில் இருக்கும் நடுநிலையில் இருக்கும் உடல் கொண்டவருக்கு தான் இந்த அருகம்புல்லு உங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது பித்தம், ஒரு கரெக்ஷன், இந்த ரெண்டு நிலையும் இருப்பவர்களை பித்தம் என்று சொல்லுவோம். அந்த பித்த நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் அருகம்புல்லு ஒரு மருத்துவமாக இருக்கின்றது. சூடு நிலையில் இருக்கும் சூரிய கலையில் இருப்பவர்களுக்கு வில்வமிலை மருத்துவமாக இருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை அதை திருப்பி பார்ப்போம். சூடு நிலையில் இருக்கும் உடல் உள்ளவர்கள் வில்வமிலையை மருத்துவத்திற்காக பாவிக்கலாம், அது சிவனுக்கு சாத்தப்படும் இலை. குளிர்நிலையில் உடலில் இருப்பவர்கள் அவர்கள் துளசி இலையை தங்களுடைய உடல் நோக்களில் உடல் நிலைகளில் இருந்து மாற்றுவதற்கு பயன்படுத்தலாம். ரெண்டுக்கு முடைப்பட்ட பித்த நிலையில் இருப்பவர்கள் அருகம்புல்லை அவர்களுடைய உடல் நிலைகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தலாம் என்று இந்த யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. விநாயகர் அகவலிலும் அதை பற்றிய தகவல், அருகம்புல்லை பற்றிய தகவல் உண்டு. ஆகவே இந்த மூன்று முக்கியமான மூலிகைகளாகிய வில்வம் இலை, துளசி இலை, அருகம்புல் உங்களுடைய உடலின் நிலைகள் எந்த நிலைகளில் உங்களுடைய உடல் இருக்கின்ற என்பதை பார்த்து அந்த நிலைகளுக்கு இந்த மூலிகைகளை, இந்த மூலிகை செடி இலைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பது ஒரு குறிப்பு. இதே நேரம் இந்த விநாயகர் அகவலில் இன்னும் பல விடயங்கள், பொது விடயங்கள் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய பிராணாயாம பயிற்சி ஏ நீங்கள் பார்க்கும்போது ஏன் இந்த விநாயகர் அகவல் எங்களுடைய யோகத்திற்கு, கிரியா யோகத்திற்கு முக்கியமானது, ஏன் இந்த விநாயகர் அகவலில் சொல்லப்பட்ட விடயங்கள் முக்கியமானது என்று பார்க்க போனால், எங்களுடைய குண்டலினி பயிற்சி எங்களுடைய மூலாதாரத்தை வைத்தே இருக்கின்றது. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதாவது எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியில் முதன்மையானது குண்டலினி பிராணாயாமம். அந்த குண்டலினி பிராணாயாமம் எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை, அந்த அக்கினியை மேலெடுத்து கொண்டு ஆறு ஆதாரங்களுக்குள்ளால் மேலே கொண்டு வந்து சகசாரத்தில் சேர்ப்பது தான் அந்த பயிற்சி. ஆகவே அதன் அடி எங்கே இருக்கின்றது என்றால் மூலாதாரத்தில் இருக்கின்றது. அந்த மூலாதாரத்துக்குரிய கடவுள்தான் விநாயகர். ஆகவே எங்களுடைய பயிற்சியை நாங்கள் செய்வதற்கு இந்த விநாயகர் ஆட்கொள்ளும் மூலாதார நிலை, இது வீட்டிற்கும் மூலாதார நிலை எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு இதற்கு மேலும் சொல்ல தேவையில்லை. ஆகவே இந்த விநாயகர் அகவல் முழுக்க முழுக்க எங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தை முன்வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல். ஔவையால் அதுவும் எங்களுடைய மூலாதாரத்தை பற்றி மிகவும் முக்கிய இடம் கொடுத்து எழுதப்பட்ட நூல். அந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை மேலே எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி அந்த நூல் முழுத்ததிலும் 72 வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் 15 வரிகளும் விநாயகரை பற்றிய, அவருடைய தோற்றத்தை பற்றிய விஷயங்களும், அதை தொடர்ந்து வரும் மற்ற 57 வரிகளும் இந்த குண்டலினி பிராணாயாமத்தை பற்றி, இந்த குண்டலினி சக்தியை பற்றி, இந்த குண்டலினி பிராணசக்தியை பற்றி, எப்படி இந்த குண்டலினி சக்தியை சிவனுடன் சகசாரத்துக்கு கொண்டு வந்து இணைக்கலாம் என்பதை வரி வரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வரிகளுக்குரிய விளக்கத்தை தான் நாங்கள் அடுத்த வகுப்பில் எல்லோருமாக சேர்ந்து பார்க்க போகின்றோம். அதை நான் இன்றிலிருந்து அடுத்த வகுப்பிற்கு மாற்றியதற்குரிய காரணம், அந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு முதலிலேயே அனுப்பி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நிலைக்கேற்ற மாதிரி அதை ஒரு முறை பார்த்த பின் நான் சொல்லிக்கொண்டு போகும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதனுடைய விளக்கத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு வழி இருக்கும் என்று மனதில் பட்டது. ஆகவேதான் இன்று உங்களுக்கு அதை பற்றிய விளக்கத்தை நான் தர முன்வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் காதுகளால் மாத்திரம் கேட்டு அது என்னவென்று தெரியாமல் அதை மனனம் செய்து சித்தத்தில் பதிப்பதற்கு நேரம் எடுக்கும். அதை பதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் திரும்பவும் என்னுடைய ஒளிநாடாவை கேட்டு கேட்டு அந்த வசனத்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் அறிய வேண்டும். அதை கொஞ்சம் இலகுபடுத்தும் முறையில் உங்களுக்கு அந்த விளக்கத்தை, 72 வரிகளின் விளக்கத்தையும் அனுப்பி, அந்த பாடலையும் உங்களுக்கு அனுப்பி, அதை எங்களுடைய ஒரு வாலண்டியர் ஒரு சாதகர் அதை செய்து தருவதாக எனக்கு சொல்லி இருக்கின்றார். இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு நான் அதை அவரை அச்சு அடிக்கும்படி சொல்லி இருக்கின்றேன். கையினால் டைப் பண்ணும்படி அவர் அதை டைப் பண்ணி தந்தவுடன் உங்களுக்கு அந்த விஷயத்தை அனுப்புகின்றேன். நீங்களும் படியுங்கள், பாபாஜியின் முன்னால் இருந்து படியுங்கள். இந்த வரும் 3 நாளைக்கு முதல் ஏதாவது ஒரு அதிகாலையில் உங்களுடைய பயிற்சியின் போது அந்த 72 வரிகளையும் படித்து உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எல்லோரும் இதை ஆரம்பத்திலிருந்து படிப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். விநாயகர் அகவலை இன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் தரமாக 72 வரிகளையும் உங்கள் முன் நான் முதல் தரமாக வாயினால் சொல்லி இருக்கின்றேன். இதற்கு முன் சில தடவை இந்த விநாயகர் அகவலை 15 வருடங்களுக்கு முன்னிருந்து சில தடவைகள் கேட்டிருக்கின்றேனே தவிர அதை பாராயணம் நான் செய்யவில்லை. அந்த அருள் மொழியை கேட்டேன், வியந்தேன், அந்த நேரம் மகிழ்வடைந்தேன். அதற்கு பின் மற்றைய விடயங்களில் முக்கியமாக இருந்தபடியால் யோக விடயங்களில் அதை பற்றி நான் பார்க்கவில்லை. நேற்று மீண்டும் அதை கொண்டு வருவோம் என்ற ஒரு உணர்வு நிலை பாபாஜி தந்தார். அதை உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஆனால் இன்றுதான் முதலாவதாக இந்த 72 வரிகளையும் என்னுடைய வாயினால் உச்சரித்திருக்கின்றேன். ஆதலால் தான் சிறு தடக்கல்கள் அங்கு வந்தது. ஏனென்றால் நான் முதல் அதை உச்சரிக்கவில்லை. அதே நிலைதான் எல்லோருக்கும். என்னுடைய உச்சரிப்பை வைத்து இந்த இது கஷ்டம் என்று மாத்திரம் உங்களுடைய மனதில் முடிவு செய்து விடாதீர்கள். இது கஷ்டமான விடயம் அல்ல. இது உங்களால் முடியக்கூடிய விடயம். ஆகவே நீங்களும் பலமுறை அதை திருப்பி 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 சொல்ல, அந்த உச்சரிப்புகளும் உங்களுக்கு வருவது மாத்திரமல்ல, அதற்குரிய விளக்கங்களும் உங்களுடைய சித்தத்தில் பாபாஜியின் அருளினால் மெது மெதுவாக உங்களுடைய சித்தத்திற்கு அது வந்து சேரும். அது உண்மையான விடயம். அதுதான் எனக்கும் நடக்கப் போகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள், இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள், எங்களுடைய அடுத்த புதன்கிழமை சத்சங்கத்துக்கு முதல் இந்த 72 சிறிய வரிகளை நீங்கள் மனதினால் ஒரு முறையாவது சொல்லி வாய்விட்டும் சொல்லலாம் உங்களுடைய வீட்டில். ஆனால் உங்களுடைய பயிற்சியில் அதிகாலையில் சொல்வதால் அதிகாலையில் தான் உங்களுக்கு புத்தி கூர்மை நன்றாக இருக்கும், பிரபஞ்ச சக்தி கூட இருக்கும், விளங்கும் தன்மை கூட இருக்கும். ஏதாவது ஒரு அதிகாலையில், அது திங்கட்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், ஆனால் 3 நாள் மாத்திரம்தான். அதில் ஏதாவது ஒரு அதிகாலையில் இந்த 72 வரிகளையும் ஒரு முறை உங்களுடைய வாயினால் சொல்லுங்கள். அதற்கு 5-10 நிமிடங்களே போதுமானது. அதற்கு பிறகு அதுக்கு தந்திருக்கும் பொருளுரை கூட ஒரு பொருளுரை ஒரு 2 வரிகளில் தான் அமைந்திருக்கும். அதையும் நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்து அறிய தேவையில்லை. ஒரு முறை மனதாலோ உங்களுடைய வாயாலோ வாக்காலோ சொல்லி பார்த்து அவற்றை நீங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்த புதன்கிழமை வகுப்புக்கு வரும்போது எங்களுடைய விநாயகர் விநாயகரை நாங்கள் முன்வைத்து எல்லா விடயமும் செய்யும் போது உங்களுடைய வாக்கிலும் மனத்திலும் அந்த விநாயகர் அகவலை பதித்து கொண்டு இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் இதை சொல்லும் போது உங்களுக்கு விநாயகர் அருளாலும் பாபாஜி அருளாலும் அது சித்தத்துக்கு வரும். அதைத்தான் விநாயகரின் முதலாவது பாடலான வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று எங்களுடைய துன்பங்களை நீக்கும் பாட்டாக விநாயகருடைய முதல் பாட்டாக அமைந்திருக்கின்றது. அது சொன்னபடி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், அதாவது உங்களுடைய வாக்கையும் உங்களுடைய மனத்தையும் இந்த விநாயகர் அகவலால் சுத்தி செய்து அடுத்த புதன்கிழமை வகுப்புக்கு வரும்படி மீண்டும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட இன்றைய சத்சங்கத்தில் இன்னும் சில விடயங்களை விநாயகரை பற்றி ஆராய்வோம். நேற்று ஒரு அன்பர் சொல்லியிருந்தார். அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கவில்லை. நேற்றைய சத்சங்கத்தில் விரிவாக தெரிந்த தகவலை மாத்திரம் சொல்லுகின்றேன். விநாயகர் கூட வியாச முனிவர் மகாபாரதத்தை சொல்ல விநாயகர் அதை எழுதியதாக தகவல் அல்ல, உண்மையான விடயமும். அதை பத்ரிநாத்துக்கு நாங்கள் பாபாஜியின் குகைக்கு சென்றபோது அது பத்ரிநாத்தில் அந்த எழுதப்பட்ட இடம் அமைத்திருக்கின்றார்கள். அதை ஒரு சிறிய சிறிய விநாயகர் குகை என்று சொல்லுவார்கள், கணபதி குகை. அந்த கணபதி குகையில் தான் விநாயகர் எழுத வியாசர் அந்த மகாபாரதத்தை சொன்னதாகவும், அதை விநாயகர் எழுத ஒப்புக்கொண்டு எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணியில் ஏதோ பிரச்சனை வந்ததோ முறிந்ததோ ஏதோ நடந்தபோது அவர் தன்னுடைய தும்பிக்கையில் இருக்கும் ஒரு தந்தத்தை உடைத்து அதனால் தொடர்ந்து எழுதியதாக ஒரு வாசகம். ஆகவே விநாயகர் இந்த எழுத்தை எங்களுக்கு மகாபாரதத்தை வியாச முனிவர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதி தந்து, அது கூட அந்த அந்த வண்ண அது ரெண்டு பெரியும் காவியத்தில் ஒரு காவியமான மகாபாரதம் விநாயகரால் எழுதப்பட்டதென்றது ஒரு கதை விநாயகருக்குண்டு. அது மாத்திரமல்ல, இந்த விநாயகர் மூலாதார கடவுளாக இருப்பதால் எங்களுடைய யோகத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு கடவுளாக இருக்கின்றார், மூலாதார கடவுள் விநாயகர். அது எங்களுடைய பஞ்ச யோகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய இந்த அஞ்சு உடல்களுக்குரிய கடவுள்களில் விநாயகர் மூலாதாரத்துக்குரிய கடவுள், அதாவது தேக உடம்புக்குரிய கடவுளாக இருக்கின்றார். அவருடைய தேகத்தை பற்றியும் இந்த விநாயகர் அகவலில் முதல் 15 வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று அதை சிறிதாக தொகுத்து ஆராய்ந்தோம். மீண்டும் புதன்கிழமை நாங்கள் மீண்டும் அதை சொல்லுக்கு சொல்லாக ஆராய்வோம். அதைவிட இந்த விநாயகரை நாங்கள் பூசிக்க வேண்டும் என்று சொல்வது பூசை செய்து மணி அடித்து பூசிப்பதல்ல. யோக முறையில் நாங்கள் பூசிப்பது, விநாயகரை வணங்குவது, விநாயகரை முன்வைத்து செய்வது என்று நான் சொல்லும் வசனங்கள் எல்லாம் என்ன மாதிரி என்றால், அவருடைய மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி, அவர் மூலாதார கடவுளாக இருக்கின்றபடியால் அந்த குண்டலினி சக்திக்குரிய குண்டலினி பிராணயாமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து இப்போதும் செய்கின்றோம். கிரியா பாபாஜியின் குண்டலினி பிராணயாமம், அதே குண்டலினி பிராணயாமம் கிரியா பாபாஜியின் தீட்சை முறையாக பெற்று செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கிரியா பாபாஜிக்கும் அதை நாங்கள் விநாயகருக்கும் சமர்ப்பணம் செய்து அந்த குண்டலினி பிராணயாம பயிற்சியைத்தான் நாங்கள் அவருக்கு நாங்கள் செய்யும் பூஜையாகவோ பக்தியாகவோ அவரை அனுஷ்டானம் செய்வதாகவோ இருக்க வேண்டுமே தவிர, யோகத்தில் விநாயகருக்கு பூ வைத்து விநாயகரை பக்தி மூலம் கும்பிடுவது யோக மார்க்கம் அல்ல, அதை மறந்து விடாதீர்கள். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு நீங்கள் விநாயகருக்கு பூ வைத்து அருகம்புல் வைத்து அவரை வழிபடுவது பிழை என்று சொல்லவில்லை, அது பக்தி மார்க்கத்துக்குரியது. ஆனால் நாங்கள் பக்தி மார்க்கம் எல்லாம் கடந்து இந்த புறப்பில் யோக மார்க்கத்தில் இருப்பதால் அதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களுடைய யோக சாதனை, அதாவது குண்டலினி பிராணயாமம். அந்த குண்டலினி பிராணயாமம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை இடைவிடாது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் இன்று நீங்கள் விநாயகரை வணங்கவில்லை என்பது உங்களுக்கு ஊர்ஜிதமாக வேண்டும் அந்த நாளில் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஒரு கடவுளை வணங்காமல் எந்த விஷயத்துக்கு போனாலும் உங்களுக்கு மனம் சொல்லும், இன்று நான் கடவுளை கும்பிடாமல் வந்துவிட்டனே அல்லது பாபாஜியை வணங்காமல் வந்துவிட்டனே என்று. அது பக்தி மார்க்கத்தில் பாபாஜியையோ கடவுளையோ நீங்கள் நினைக்கலாம், அது உங்களை மனதை கஷ்டப்படுத்தும். ஆனால் அது பக்தி மார்க்கத்துக்குரிய மனச்சஞ்சலம். ஆனால் நீங்கள் தீச்சி எடுத்த யோக சாதகர்களாக இருப்பதால் நீங்கள் ஒரு நாள் கூடி இந்த பிராணயாமத்தை செய்யவில்லை என்றால் அந்த நாள் நீங்கள் எடுக்கும் காரியம் விநாயகரை முன்வைத்து எடுக்காத காரியமாகவும் பாபாஜியை முன்வைத்து எடுக்காத காரியமாகவும் அமைவதால் உங்களுக்கு அந்த காரியத்தில் சித்தி வருவது என்பது குறைவாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எங்களுடைய விநாயக வழிபாடு, கிரியா சாதகர்களின் உடைய விநாயக வழிபாடு, நீங்கள் செய்யும் உங்களுடைய பிராணயாம பயிற்சியில் இருக்கின்றதே தவிர பூ வைத்து அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபடுவதில் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து உங்களுடன் சேர்ந்து வினா விடைகளுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை வினா விடைகளுக்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.